அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரியம் மைக்கேல். இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசலேமை அமெரிக்கா அங்கீகரிப்பதற்கான திட்டம் அமைதிக்கான தீவிர நடவடிக்கை என்று இஸ்ரேல் கல்வி அமைச்சர் நப்தாலி பென்னட் தெரிவித்துள்ளார்.
What we're going to see today shows that Israel's strategic patience.
சிறியதொரு வலதுசாரி கட்சியை வழிநடத்துகின்ற பென்னட் இதனை பிற நாடுகளும் தொடர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றுவதற்கான அதிபர் டிரம்பின் திட்டத்திற்கு மிகவும் சமீபத்தில் போப் பிரான்சிஸ் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார்.
Il mio pensiero va ora a Gerusalemme. Al riguardo non posso tacere.
யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் புனிதமான ஜெருசலேமை தனித்தன்மையான நகரம் என்று குறிப்பிட்டுள்ள போப் ஐநா தீர்மானங்களின்படி அதனுடைய தகுநிலை பேணப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 2018 நடைபெறும் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். நிசிலினி சோப்கொரோடில் தொழிலாளர்களின் மத்தியில் பேசுகிற போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 65 வயதாகும் புதின் 2000 முதலில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2 அதிபராக இருந்த பின்னர் அவருக்கு அடுத்து வந்த டிமிட்ரி மெட்வதேவின் அரசில் அவர் பிரதமராக ஒருமுறை பணியாற்றினார். அதிபர் பதவிக்காலம் 4 to 6 என்று விரிவாக்கப்பட்ட பின்னர் 2012 புதின் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மார்ச் மாதம் நடைபெறும் பொது தேர்தலில் புதின் எளிதாக வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
3000 காவல்துறையினர் மற்றும் சிப்பாய்களை ஈடுபடுத்தி ரியோ டி ஜெனிரோவின் மிகவும் தேடப்பட்ட போதை மருந்து கடத்தல் கும்பல் தலைவர் ஒருவரை கைது செய்திருப்பதாக பிரேசிலின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரோஜிரோ 157 என்று அறியப்படும் ரோஜிரோ அலியானோ டா சில்வா என்ற அந்த நபர் கைவிலங்கோடு இருக்கும் படங்களை தொலைக்காட்சி ஒளிபரப்பியுள்ளது. போதை மருந்து கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், கொலை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த இவர் தம்மை பிடிப்பதற்கான முந்தைய முயற்சிகளிலிருந்து தப்பித்தவர். உலகெங்கிலும் பாலியல் தாக்குதலுக்கு எதிராக தங்கள் அமைதியை உடைத்த நபர்களுக்கு இந்த ஆண்டின் செல்வாக்குமிக்க நபர் விருதினை வழங்கியுள்ளது நியூயார்க்கிலிருந்து வெளியாகும் டைம்ஸ் பத்திரிகை. பாலியல் தாக்குதலுக்கு எதிராக பேசியவர்களை மௌனத்தை உடைத்தவர்கள் என்று அழைக்கிறது இந்த பத்திரிகை. அவர்களது ஒட்டுமொத்த கோபம் உடனடியான அதிர்ச்சிகரமான விளைவுகளை உண்டாக்கியது என்றும் அந்த பத்திரிகை தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களில் கலை, அரசியல், வணிகம் என பல துறையைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கு எதிராக பாலியல் தவறிழைத்தல் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
திங்கட்கிழமை இரவு காணாமல் போன முன்னாள் தூதர் பற்றி வங்கதேச காவல்துறையினர் புலனாய்வு மேற்கொண்டுள்ளனர். வியட்நாமுக்கான வங்கதேச தூதராக முன்பு பணிபுரிந்த மஸ்ரூட் சமான் விமான நிலையத்திலிருந்து தன்னுடைய மகளை அழைத்து வர சென்றவர் விமான நிலையம் சென்று சேரவில்லை. சில கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அவருடைய கார் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாக கூறும் குடும்பத்தினர் சில பொருட்களை பெறுவதற்கு 3 வருவார்கள் என்று அவர் தகவல் கூறியதாக தெரிவித்துள்ளனர். வீட்டுக்கு வந்தோர் அவருடைய மின்னணு கருவியை எடுத்து சென்றுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான கோடீஸ்வர தொழிலதிபர் ஆண்ட்ரோஜ் பாபிஸ் செக் குடியரசின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். அக்டோபர் மாதம் நடந்த தேர்தலில் பாபிஸின் கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற தவறிய நிலையில் கம்யூனிஸ்ட் மற்றும் குடியேறிகளுக்கு எதிரான தீவிர வலதுசாரி கட்சியின் ஆதரவின் சிறுபான்மை அரசாங்கத்தை அமைப்பார் என்று தெரிய வருகிறது. வசதிமிக்க தொழில் முனைவரான இவர் குழப்பமான தன்மை கொண்ட நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கையாளும் பொறுமையற்றவர் என பிரேகுவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பிரிட்டிஷ் பிரதமர் தெரசா மேவை கொலை செய்ய திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 20 வங்கதேச வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் இளைஞர் லண்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நாயுமூர் ஜகாரியா ரஹ்மான் தெரசா மேவை டவுனிங் தெரு அலுவலகத்தில் தாக்க திட்டமிட்டிருந்ததாகவும் முதலில் வெளியிலிருந்து கதவுகளை தகர்த்தெறிந்து கத்தி மிளகு ஸ்ப்ரே கொண்டும் மற்றும் தற்கொலை உடை அணிந்தும் மேவை நெருங்கி கொல்ல திட்டமிட்டதாகவும் அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். கடந்த மாதம் லண்டனில் அவர் தீவிரவாத எதிர்ப்பு காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். நம்முடைய பண்டைய மூதாதையரின் கிட்டத்தட்ட முழுமையான எலும்புக்கூடு ஜோகனஸ்பர்க்கில் வெளியிடப்பட்டுள்ளது. லிட்டில் பூட் என அழைக்கப்படும் இந்த எலும்புக்கூடு தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே உலகின் பழமையான எலும்புக்கூடு என்று நம்பப்படுகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.